இருக்கே தவிர தன்னிடத்துல ஆசை இல்லை. தனக்கு எது சேருமோ அதுல ஆசை உண்டே தவிர தான் யாருங்கிற ஆசை இல்லாதவள் அர்த்தம். அப்படிப்பட்ட பாகியங்கள். ஆகையால் இப்படி மனுஷன் மூணு விதமாக இருக்கிறதுனால ஈனதிருஷ்டி உள்ளவாளுக்கு தனக்கு இது வேணும் என்று நினைக்கிறவனுக்கு அவனுக்கு வேண்டியதான பொருள் எது இருக்கோ அதுக்கு வேண்டிய என்ன சாதனம் இருக்கோ அந்த சாதனங்கள் வேதம் விதிச்சிருக்கு. அதே போல ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு வேண்டியதான சித்த சுத்தி எனக்கு இல்லையே, வேதங்கள்லாம் ஆத்மாவை அறியணும்னு சொல்றது ஆத்மா ஒண்ணுங்கிறது, ஆனா எனக்கு பார்த்தா ஆத்மா நானாவாக காணப்படுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்க ஒரு தாபம் இருக்கிறவனுக்கு உபாசனை செய்து அதுக்காக வேதம் சொன்னது முழுமையாக நம்புறேன், இந்த லோகத்தில் சிறிதேனும் எனக்கு அபிப்பிராயம் இல்லை அப்படின்னு பூர்ணமாக வைராக்கியம் வந்தவனுக்கு ஞானம் தெரியும். ஆகையால் அந்த மனிதர்கள் அவளுடைய நிலையை அனுசரித்து அவளுடைய லெவல் அதை அனுசரித்து அதுக்கு தக்கவாறு இவைகள்லாம் சொல்லிருக்கு. உபாசனோபதிஷ்டேயம் எதற்கு ததர்த்தம் அனுகம்பையா ததர்த்தம் அவளுக்காக எதற்காக இருக்கு அனுகம்பையா தயையோட போயிருக்கு வேதம். யாருக்கு ரொம்ப கர்மகாண்டத்திலேயே அது வேணும் இது வேணும்னு நினைக்கிறாளோ அதுக்கு வேண்டிய சாதனம் என்னமோ அது அவளுக்கு சொல்லி வேதத்தை வாசி ஆத்மா இப்படித்தான் இருக்கு நமக்கு முக்தி வேணும் ஆனா அதுக்கு வேண்டியதான ஒரு அபிப்பிராயமும் நமக்கு இல்லையே வேதம் சொல்றது புரியலையே அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அவளுக்கு புரியும்படி சித்த சித்தி கொடுக்கறதுக்காக உபாசனைகள் சொல்லி எனக்கு பரிபூர்ணமான ஒரு வைராக்கியம் வந்திருக்கு. பிரம்மாண்டமே பிண்டாண்டம் ஜெஜதம் மலபாண்டவது உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் விட்டு எனக்கு ஆத்மா ஒண்ணுத்தான் வேணும்னு தீவிரமாக இருக்கிறவனுக்கு குறித்து வேதாந்தம் சொல்லி ஆகையால் அவளுடைய மனப்பக்குவத்தை அனுசரித்து கர்மகாண்டமோ ஞான காண்டமோ உபாசனா காண்டமோ பிரவர்த்திச்சிருக்கு. ஆகையால் வேதமானது ஒரு தயையோட அவளுக்கு எது வேணும் நினைக்கிறதோ அதுக்கு தக்கவாறு அந்தந்த உபதேசங்களை பண்ணியிருக்கு. ஆகையால் வேதத்துல எதுவும் தப்பிதுமில்லை. முதல்ல தான் சொன்னதான கட்டாகாச மகாஜ மகாஜ திருஷ்டாந்தம் எல்லா உபநிஷத்துகளிலும் இருக்கும்னு சொன்னார். ரெண்டாவது இப்ப சொன்னார் உபநிஷத்துல மட்டுமில்ல எல்லா வேதங்களுக்கும் இதுதான் தாத்பரியம். கர்மகாண்டமோ உபாசனா காண்டமோ ஞான காண்டமோ எல்லாத்துக்கும் இதுதான் பரம தாத்பரியம். ஆகையால் சர்வே வேதாய பதமாமனந்தி தபாம்சி சர்வே அணிதந்தி வேதாந்த கிருத் வேத விதேவகாகம். முதல்ல வேதாந்த கிருத்னர் அப்புறம் வேத விதேவகாகம். அதே விதமா சகல வேதத்தினுடைய பரம தாத்பரியமும் இதுதான் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தை சொல்றேன். இப்ப இதுக்கு பாஷம் எதி பர ஏவ ஆத்மா நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவா ஏகா பரமார்த்தா சன். தாங்கள் என்ன சொன்னால் பரமாத்மா ஒருவர்தான் இருக்கிறார். அவர் நித்திய சுத்த நித்திய புத்த நித்திய முக்த ஸ்வபாவா. ஒரு காலத்தில் அழுக்கு இருந்து அழுக்க போனவர் இல்லை நித்திய சுத்தர். எப்பொழுதும் சுத்தமா உள்ளவர், எப்பொழுதும் அறிவே உருவமாக உள்ளவர். ஒரு காலத்தில் அறிவில்லாமல் ஆச்சாரியிடத்தில் உபதேசம் வாங்கிட்டு சிரமப்பட்டு அப்புறம் அறிவை சம்பாதித்தவர் அப்படி இல்லை. நித்திய சுத்தா நித்திய புத்தா அதோட இல்ல நித்தியம் முக்தா பந்தமிருந்து முக்தி வந்தவர் இல்ல எப்பொழுதுமே முக்த சுவாவமாக உள்ளவர். ஆகையால் நித்திய சுத்த புத்த முக்த சுவாவ ஏகா பரமார்த்தா சன். அவரத்தர் தான் சத். ஏகமேவாத்யம் இத்தியாதி ஸ்ருதிஜா ஏகமே வாசியம் எனக்கூடியதான ஸ்ருதிகள்லாம் அந்த ஒரு பரம்பொருளைத்தான் சொல்லுகிறது. ரைட்டு. அப்படி இருக்குமேனால் அசத்து அந்நது அதை தவிர மீதியெல்லாம் என்ன? அது ஒண்ணுதான் சத்துன்னு மீதியெல்லாம் அசத்து. அப்படித்தானே அசத்து அந்நது அப்படி இருக்குமேனால் விமர்த்தா இயம் உபாசனா உபதிஷ்டா ஓங்காரையே இதகம் சர்வம் தத்து இதம் உப வியாக்கியானம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஓங்காரத்தனுடைய உபாசனையில ஏன் சொல்றது? வேண்டியது இல்லையே, பிரம்மத்தை மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. நீங்க என்ன அகாரம் உகாரம் மகாரம் அகாரத்தில் விஸ்வன் தைஜசன் பிராஜ்யன் அதுக்கப்புறம் வைஸ்வரன் நிரண்யகர்பர் அதுக்கப்புறம் ஈஸ்வரன் இவைகள்லாம் சொல்லி ஒண்ணு கொள்ள ஒன்னு லயத்தை பண்ணி பரமாத்மா தான் இருக்கார் என்னமோ கதையெல்லாம் சொன்ன இதெல்லாம் எதற்கு? பிரம்மத்தை மட்டும் தானே சொல்லணும், துரியத்தை மட்டும் தானே சொல்லணும், நாலாம் பாதத்தை சொல்லக்கூடியதான மந்திரம் சொன்னா போருமே. அந்த மந்திரத்திலையும் இருக்கக்கூடியதான சாந்தம் நிஷ்பிரபஞ்சம் பிரம்மா போருமே. மற்ற பதார்த்தங்கள்லாம் எதற்காக சொல்லியிருக்கு? இதெல்லாம் வேண்டியதில்லையே அப்படின்னு கேட்ட அசது அந்நது அப்படி இருக்குமே ஆனால் கிமர்த்தம் இயம் உபாசனா உபதிஷ்டா. இங்கே மட்டுமில்லை, எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கு பாருங்க. ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசிதவ்யாத்மா அபத பாத்மா அப்படின்னு ஆத்மா சக்கரத்தும் புர்வீதா. அவன் சங்கல்பத்தை எடுத்துக் கொள்ளட்டும், அவன் உபாசனை எடுத்துக் கொள்ளட்டும் இப்படி சுத்தி எல்லாம் சொல்றது. சரி, ஏதோ இவைகளை உபாசனை சொல்றது போனா போட்டும். கர்மாணிஜ அக்னிஹோத்ராதீனி, அக்னிஹோத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு வாதபேயாந்தமான கர்மாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த கர்மாக்கள் எல்லாம் யாருக்காக எதற்காக சொல்லணும்? ஆத்மா உன்னே உன்னு பரமாத்மான்னு சொன்னேன், அந்த பரமாத்மாவுக்கு புண்ணிய பாப சம்பந்தம் இல்லேன்னு சொல்வேளையானால் இந்த புண்ணிய பாபங்களை கொடுக்கக்கூடியதான இந்த கர்மாக்கள்லாம் எதற்கு வேண்டியது இல்லையா? கர்மாணிக்கு அக்னிஹோத்ராணி வேதங்கள்ல இத்தனையும் சொல்லியிருக்கே, இதெல்லாம் எதுக்கு? ஸ்ருணு தத்ர காரணம். அப்ப ஏன் இவைகள்லாம் வேதங்களில் சொல்லியிருக்கு அப்படின்னு தானே உங்களுடைய கேள்வி. அதுக்கு சமாதானம் சொல்றேன், கேளுங்க. ஆசிரமாக, ஆசிரமாகான ஆசிரமீனகான் அர்த்தம். அதிகிருதாக ஆசிரமாகனா ஏதோ பிரம்மச்சரிய ஆசிரமம் புருஷாசிரமம் இல்ல, அந்த ஆசிரமத்தில் இருக்கும் மனிதர்கள், ஆசிரமத்துக்கு சேர்ந்த மனிதர்கள் அவள் அதிகிருதாக. அதே போல வர்ணினஸ்ச மார்க்கதாக, ஆசிரமம்னு மட்டுமில்ல வர்ணினஸ்ச அந்தந்த வழியில இருக்கிறவன், அந்த மார்க்கத்தில் இருக்கிறவன். பிரம்மச்சரியாசிரமம் கிரகஸ்தாசிரமம் சன்னியாசாசிரமம்னு இவ்வளவுதான் நமக்கு தெரியும். சில சமயத்தில் ஆசிரமத்தில் சேராதவா சில பேர் இருக்க, அனாஸ்ரமிகள் அவள் எப்படி சொல்வாள்? அனாஸ்ரமின்னா சன்னியாசாசிரமம் எடுத்துட்டு சன்னியாச தர்மத்தையும் பண்ணாதவா அப்படி சொல்லு. வருஷத்தையே இருப்பா சன்னியாசாசிரமத்தில்
பிரிக்கிறதுன்றா.
ஆமா, ஆசிரமத்துக்கு சேர்ந்ததான தர்மங்கள் சிறந்த பரிபாலனை பண்றது. சன்னியாசாசிரமம்னா ஒரு நாளைக்கு 10,000 பிரணவ ஜபம் பண்ணணும். அதுக்கு மேல பிரணவ ஜபத்துக்கு மேல அவ வந்து இந்த பிரணவ வார்த்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான பதார்த்தங்களை அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்கணும். அவைகள்லாம் அனுசந்தானம் பண்றதுக்காகத்தான் ஆசிரமமே எடுத்துட்டது. அந்த ஆசிரமத்தை எடுத்துட்டு இவைகள்லாம் பண்ணலேன்னா அப்புறம் மகாபாபம் வருதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா அதையும் விட்டு இருந்தவா சில பேர் மகன்கள் இருக்க. அப்படிப்பட்ட வாளுக்கு வந்து இதுலயும் ஒரு அபிப்பிராயம் இல்ல. சர்வதா சர்வகாலம் ஆத்ம சிந்தனத்திலேயே ஒரு அபிப்பிராயம், ஆத்ம சிந்தனம் அதுபோல உலகம் முழுக்க ஆத்மா எனக்கூடியதான எண்ணத்திலேயே இருக்கிறவ. இந்த சேஷாத்ரி சுவாமிகள்லாம் இருந்தவர் ஆசிரமம் வாங்கிட்டு 3வது நாளே அதை உடச்சிட்டு அந்த பக்கம் போட்டுவிட்டு அவ பாட்டு போட்டு அபிப்பிராயம் இல்லவா என்ன அப்படி ஒரு அப்படின்னு கேட்டா, அவளுக்கு எங்கும் பிரம்மம் எனக்கூடியதான ஒரு தோற்றம் கிடைச்சிடும். ஆகையால் அந்த ஒரு பலத்தினால இவைகள்லாம் விட்டா அவள். அதே மாதிரியே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவ ஆத்துக்காரி காலமாயிட்டாளையனால் அவனுக்கு கிரகஸ்தாசிரமம் இல்லை. இனிமேல் அக்னிஹோத்திராதிகள்லாம் இல்லையே, அதனால தானே ஆத்துக்காரிக்கு அக்னிஹோத்திரம்னு பேர் வச்சிருக்கோம். அவன் நெருப்பு மாதிரி சுடுவாங்கிறதுக்கு இல்ல. யார் இருந்தால் அக்னிஹோத்திரம் செய்ய முடியுமோ, யார் இல்லாத போனா செய்ய முடியாதோ அவளுக்கே அக்னிஹோத்திரம்னு சொல்றான். அக்னிஹோத்திரத்தை அழைச்சுன்னு வந்திருக்கல அப்படின்னு கேட்டா நெருப்படுத்துன்னு வந்திருக்கலான்னு அர்த்தம் இல்லை, இல்ல பாக்கெட்ல வந்துபட்டிருக்கான்னு அர்த்தம் இல்லை. நெருப்படுத்துன்னு அக்னிஹோத்திரம் அழைச்சுன்னு வந்திருக்கலான்னு என்ன அர்த்தம்? ஆத்துக்காரியோட வந்திருக்கலான்னு அர்த்தம். சம்பிரதாயத்துல தெரியும் இப்படி இல்ல, அதெல்லாம் டிக்ஷனரியெல்லாம் இருக்காது. இந்த அக்னிஹோத்திரம்னா யார் இருந்தால் அக்னிஹோத்திரம் இல்லையோ, யார் இல்லாத போனால் அக்னிஹோத்திரமோ, யார் இல்லாத போனால் அக்னிஹோத்திரம் பண்ண முடியாதோ அவளுக்கு அக்னிஹோத்திரம். அப்படிப்பட்டதான ஆத்துக்காரி காலமாயிட்டாளையானால் அவருக்கு கிரகஸ்தாசிரமம் இல்ல. அதே மாதிரியே ஒரு அம்மாவுக்கு அவர் ஆத்துக்காரர் இல்லைன்னா கிரகஸ்தாசிரமம் இல்ல. ஆகையால் கிரகஸ்தாசிரமம் ஆசிரமம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஆசிரமத்துல ஒரு பாகம் போயிடுது ஆனால் அவளுக்கு விதுராள்னு பேர், அவள அனாசிரம். அதே போல விதுராதிகள் இருந்தார் பார்த்தீங்களா, பிரம்மச்சரிய ஆசிரமம் தான், கல்யாணம் பண்ணிக்கல. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலையும் அவர்கிட்ட சர்வதா சர்வகாலம் சமாதியிலேயே இருந்து வந்தார். பிரம்மச்சரியத்துக்கு என்னென்ன தர்மங்கள் இருக்கோ அந்த தர்மத்தையும் அவரால் பண்ண முடியல, சர்வதா சமாதியிலேயே இருந்துட்டு. இப்படி இருக்கிறவாளுக்கு மார்க்ககாயது. ஆகையால் ரெகுலரா அந்தந்த ஆசிரமத்துல என்னென்ன தர்மத்தில் இருக்காளோ அந்த தர்மத்திலே இருந்து பரமாத்மாவை உபாசனம் பண்றவள் ஆசிரமிக்கள். அப்படி இல்லாமல் ஆசிரமத்திலே இருந்த போதிலும் ஆசிரம சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறவ அனாஸ்ரமிகள், ஆசிரமத்தினுடைய தோற்றமே இல்லாதவர்கள் அத்தியாசிரமிகள். ஆகையதான் ஸ்வேதாசிரத்தில் அத்தியாசிரமிப்பிய பரமம் பவித்ரம் புரோவாததம் பாருஷி சங்கஜுஷ்டம் அப்படின்னு வேதாந்தம் யாருக்கு உபதேசம் பண்ணணும்? சன்னியாசாசிரமும் எடுத்துட்டு சன்னியாசாசிரத்தை வெகு நாட்கள் இருந்து கொண்டு ஆத்ம சிந்தனம் பண்ணி பண்ணி அந்த ஆத்ம சிந்தனத்தினால சரீரத்தை மறந்து அப்ப சில சமயத்தில் இருக்கால அவளுக்கு ஸ்வேதாசிரத்தில் உபதேசம் பண்ணிருந்தார். ஸ்வேதாசிரத்தில் பண்ணிட்டு அதுக்கு அடையிறதுக்கு அதிகாரிகள் யாரு? அப்படி அப்பப்ப சமாதி வரக்கூடியதான நிலையில் இருக்கிறவன் அவளுக்கு தான் சொல்லணும்னு அத்தியாசிரமிகள் அவளை சொல்றது. இங்க நம்ம என்ன சொல்றோம்? மார்ககா வர்ணினஸ்த மார்ககா, எப்படியும் பரமாத்மா உண்டு அவரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை உள்ளவர்கள். அதுக்கு பிறகு ஆசிரம சப்தஸ்ய பிரதர்சனார்த்தத்வாத் சுவாமின்னர். ஆசிரமம்னு இருக்கு, நீங்க ஆசிரமிக்கள்னு அர்த்தம் பண்றேன் அல்லது மார்க்கைகள்னு அர்த்தம் பண்றேன், இது எப்படி வரும்? ஆசிரம சப்தஸ்ய பிரதர்சனார்த்தத்வாத் உபலட்சணத்வாத், வர்ணியாதிகளை உபலட்சணம் பண்றது. ஆகையால் பிராமணால் சத்ரியால் வைத்தியால் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் இப்படிப்பட்ட எல்லோருக்கும் அங்கே இருக்கிறவா எல்லோருமே திருவிதாஹால மூணு பேர் இந்த ஏழு டிவிஷன் நீங்களே சொல்றேன், பிராமணால் வைசியால் சந்திரசூத்ராள் அவளுக்குள்ளே பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தர்கள் சன்னியாசிகள் வானப்பிரஸ்தன் ஏழு டிவிஷன் நீங்க சொல்லி அவ மூணு பேர் தான் என்ன சார் சரியா வரல என்ன கதம் எப்படி ஹீன மத்தியம உத்ருஷ்ட திருஷ்டையா எல்லாரையும் ஒன்னா கலந்து இந்த மூணா பிரிங்கோன்னர். சில பேர் ஹீன திருஷ்டி, சில பேர் மத்தியம திருஷ்டி, சில பேர் உத்ருஷ்டம திருஷ்டி. ஆகையால் சன்னியாசிகளிலே ஹீன திருஷ்டி உள்ள சன்னியாசிகள், மத்திய திருஷ்டி இருக்கிற சன்னியாசிகள், உத்தம திருஷ்டி இருக்கக்கூடியதான சன்னியாசிகள். கிரகத்தாலே ஹீன திருஷ்டி கிரகத்தால், மத்தியம திருஷ்டி கிரகத்தால், உத்தம திருஷ்டி கிரகத்தால், பிரம்மச்சாரியிலேயே ஹீன திருஷ்டி பிரம்மச்சாரி, மத்தியம திருஷ்டி பிரம்மச்சாரி, உத்தம திருஷ்டி பிரம்மச்சாரி. அதுபோலயே பிராமணாலேயே உத்தம திருஷ்டி இருக்கிறவாள் இருக்காரு, ஹீன திருஷ்டி இருக்கிறவாளும் இருக்காங்க, வைசியாலேயே உத்தம திருஷ்டி இருக்கிறவாளும் இருந்துட்டுதான். ஆகையால் முழு ஜனங்களை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவளுடைய மனப்பரிபாகத்தை தக்கவாறு மூணா பிரி கட்டம் ஹீன மத்தியம உத்கிருஷ்ட திருஷ்டயா ஹீனா நிகிருஷ்டா மத்தியமா உத்கிருஷ்டாக திருஷ்டி தர்சனம். தர்சனம்னா சாமர்த்தியம், அதை அடைவதற்கு தகுந்ததான சாமர்த்தியம் உள்ளவர்கள். ஏஷாம் தே மந்த மத்தியம உத்தம புத்தி சாமர்த்திய உபேதாக இத்தியர்த்தக. அவளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படி இருக்கு, உயர்ந்ததான ஒரு எண்ணம் உடையவர்கள், மத்தியமமான எண்ணம் உடையவர்கள், நிகிஷ்டமான எண்ணம் உடையவர்கள் அவளுக்கு. உபாசனா உபதிஷ்டேயம் ததர்த்தம், இந்த உபாசனைகள்லாம் யாருக்கு? மந்த மத்தியம திருஷ்டி திருஷ்டி ஆசிரமாத்யர்த்தம் கர்மாணிச, மந்த திருஷ்டி இருக்கிறவாளுக்கும் மத்தியம திருஷ்டி இருக்கிறவாளுக்கும் இந்த கர்மாக்களும் உபாசனைகளும். கர்மாணி உபாசனானிச, ஆகையால் உபாசனமோ கர்மாவோ என்ன, வாழ்க்கையில ஒண்ணுக்கு வரணும், நமக்கு எல்லாம் கிடைக்கணும் எனக்கூடியதான ஹீன திருஷ்டி இருக்கிறவர்களுக்கோ அனுபவிச்சது போதும், அநேக ஜென்மாக்கள்ல கட்டப்பட்டது போதும், இந்த ஜென்மாவில இனிமேல ஆத்மாவை தான் பார்க்கணும், அதற்கு வேண்டியதான தகுதி எனக்கு வேணும் என்று நினைக்கிற மத்தியம திருஷ்டி இருக்கிறவாளுக்கு அவளுக்கு தான் கர்மாக்களும் உபாசிக்கும். உபாசனோபதிஷ்டேயம் ததர்த்தம் மந்த மத்தியம திருஷ்டியாதி ஆசிரமாத்யர்த்தம் கர்மாணிக நச்ச ஆத்மா ஏக ஆத்மைக்கே ஏக ஏவ அத்விதீயா ஆத்மா ஏக ஏவ அத்விதீயா இது நிச்சித உத்தம திருஷ்டி அர்த்தம். ஆத்மா ஒருத்தர் தான், அவர் அத்விதீயர் தான் அப்படின்னு தீர்மானம் இருக்கிறவாளுக்கு உபாசனையோ கர்மாக்களோ இல்லை. அப்படிப்பட்டவாளுக்கு ஞானம் மட்டும்தான், அவளுக்கு இந்த உபாசனா கர்மாங்கிறது வேண்டியதில்லை. ஆகையால் ஆத்மா ஒண்ணுத்தான், அது ஏகமாகத்தான் இருக்கு, நித்திய சித்த புத்த முக்த ஸ்வபாவமாக இருக்கு, சரீர சம்பந்தம் இல்லை, சரீரத்து கடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமும் மகாகாசமும் ஒன்னு மாதிரி, நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு என கொடுக்கிறதான தீர்மானமான அனுபவம் யாருக்கு வந்திருக்கோ அவளுக்கு கர்மாவோ உபாசனமோ இல்லை. மீதி பேருக்காக இத தயாளுனா வேதேனா, அந்த பரம தயாளுவா இருக்கக்கூடியதான வேதத்தனம். தயாளுனா தய உள்ள அர்த்தம், தயையுடன் கூடினதான. இது ஏன் சார் இப்படி சொல்றீங்க? சில பதங்களுக்கு தான் ஆளுச்சு பிரத்தியம் விதித்து. இந்த ஆளுச்சுங்கிறது ஒரு பிரத்தியம், அது தயாளு குருபாளு. இது சம்ஸ்கிருதத்தில் ஆளுன்னு ஒரு பிரத்தியம். இது என்னன்னா கூடினதுன்னு அர்த்தம். கூடினதுன்னு ஏதோ எப்பவோ வந்ததுன்னு இல்ல, கனாளுன்னு சொல்லப்படாது, பணம் வந்ததுன்னு இல்ல, எப்பொழுதுமே அந்த எண்ணமே இருந்தா தான் அதுக்கு ஆளுச்சு பிரதிநிதி. தயாளுவா இருக்கிறவாளோ கிருபாளுவா இருக்கிறவாளோ ஒரு 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு தயாளுவா இருப்பான்னு இல்ல, 24 மணி நேரமும் தயவோடு கூடியிருந்தா தான் தயாளுன்னு சொல்லணும். அதே போல 24 மணி நேரம் கிருபா இருந்தா தான் கிருபாளுன்னு சொல்லணும். அதே மாதிரி வேதம் இருக்க எப்பொழுதுமே அது ஒரு நல்ல எண்ணம். நீங்க கெட்ட வழியில போனாலும் சந்தியாவந்தனம் பண்ணாத போனாலும் இன்னொருத்தர வச்சாலும் வேதத்துல சொன்னதான எந்த காரியத்தையும் பண்ணாம இருந்த போதிலும் அந்த வேதம் என்ன நினைக்கிறதா நீ நன்னா இருக்கணும். அதனாலதான் அதுக்கு தயாளுனா, தயாளுனா வேதேன அனுகம்பையா அனுகம்பா. கம்பம்னா அசைகிறது, அனுகம்பான்னா நீங்க அசைஞ்சால் அவ்வளவு அசையும். இந்த மேல அவ்வளவு அசைப்பா குழந்தைக்கு கீழ் விழுந்துட்டு குழந்தை 2 வயசு குழந்தை அது நடக்க முயற்சி பண்றது, எழுந்து நடந்து தப்புன்னு கீழே விழுந்துருக்கு, அது ஒண்ணுமே ஆகாது. 4வது மாடியிலிருந்து கீழே விழுந்தாலும் ஒண்ணும் ஆகாது குழந்தைகளுக்கு. வயசான பிறகு உட்கார்ந்து அப்படியே கீழே விழுந்தாலும் எலும்பு முடியுதுங்கிறான். அந்த குழந்தை மேல இருந்து கீழே விழுந்து தப்புன்னு பால் மாதிரி இருந்து பக்கத்தில் உட்காரது என்ன சார்? சின்ன குழந்தைக்கு எலும்பு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு சார், வளையும் சார், உடையாதுங்கிறான். என்ன ஆறுதோ என்னமோ ஒண்ணும் ஆகல. ஆனா அந்த குழந்தை விழுந்ததுமே அந்த அம்மா முக்கியமான காரியக்கிரமம் பண்ணிட்டு இருந்த போது தப்புன்னு அதை விட்டு விட்டு தான் கிட்ட வந்து அந்த குழந்தை எடுத்துட்டு அதை முத்தம் கொடுத்து அழாதேன்னு சொல்லி எவ்வளவு தூரம் பண்ற அந்த அது மாதிரி அதுக்குதான் அனுகம்பான்னு. ஒருவருக்கு ஏற்பட்டதான கவலையை தனக்கு ஏற்பட்ட மாதிரி நினைக்கிறதுண்டோ அதுக்கு அனுகம்பான்னு. அதனால் கம்பம் அனுகம்பம். ஒரு துக்கம் ஏற்படுமேயானால் அந்த துக்கத்தை தனது மாதிரி நினைக்கிற பத்தில அதுக்கு அனுகம்பான்னு. வேதம் நமக்கு ஏதாவது கவலை வந்தால் அந்த கவலை தனக்கு வந்தா மாதிரி அதுக்கு என்ன உபதேசம் என்ன பண்ணணும் என்ன அப்ப இது பண்ணு அப்படின்னு சொல்றதான் தயாளுனா வேதேன அனுகம்பய சன்மார்க்ககா சந்தா. சன்மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு கதம் இமாம் உத்தமாம் ஏகத்வ திருஷ்டியும் பிராப்னுயு. இவாள்லாம் இன்னும் மத்தியம திருஷ்டியிலையும் மந்த திருஷ்டியிலும் இருக்காள், கதம் எப்படி உத்தமமான ஒரு திருஷ்டியை இந்த ஜென்மால அடைவார்கள்? அந்த வேதத்தினுடைய எண்ணம் பாருங்க. வேதாத்தியனமே பண்ணாம லௌகிகமே விசேஷம் நினைச்சுட்டு இருக்கிறவா சில பேர். சில பேர் ஏதோ வேதாத்தியனம் பண்ணுவோம்னு முயற்சி பண்ணி அதுல நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கா வாழ்க்கையில, அது முழுக்க படிக்க முடியலையே நமக்கு இப்படி ஆயிடுத்து என்னமோ ஏதோ அப்படின்னு தாபத்தோட இருக்கிறவன். வேதாத்தியனம் பண்ணின மட்டும் கர்மாவை பண்ண முடியலையேன்னு தாபம் இருக்கிறவா சில பேர். நமக்கு காசு கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, வசதி இல்ல, நம்ம என்ன படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியல. சரி, படிச்ச வேதமாவது திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்போம், நல்ல வழியில இருந்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் சில பேர் கர்மாக்களையும் பண்ணி அதற்கு பேர் நம்ம கர்மாக்களை பண்ண முடியும், உபாசனை பண்ண முடியலையே, அதுக்கு அனுகிரகம் வரலையே, ஆச்சாரியன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கலையே, அப்படி உபாசனா மார்க்கங்கள்லாம் ரொம்ப கட்டமாக இருக்கும் போல இருக்கே, அதை தெரிஞ்சவா சம்பிரதாயத்துல வந்தவா யாரும் இல்லையே அப்படின்னு இருக்கிறவா சில பேர். இப்படி இருந்த வாழ்க்கெல்லாம் உத்தம திருஷ்டி கிடைக்கணும், இவாளுக்கு வேதாந்தத்துல அதிகாரம் வரணும் அப்படிங்கறதுக்காக தயாளுவா சொல்றதா. தயாளுனா வேதேன அனுகம்பய சன்மார்க்ககாக சந்தா. நல்ல வழியில இருக்கிறவா எல்லோருமே கதம் இமாம் உத்தம திருஷ்டிம். இப்படி உத்தமமாக இருக்கக்கூடியதான எங்கும் உள்ளதான ஆத்மா ஒண்ணுதான், எல்லா சரீரத்திலையும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான் எனக்கூடியதான உத்தம திருஷ்டியை பிராப்னியோ அடைவார்கள் அப்படிங்கறதுக்காக இந்த கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் உபாசன மார்க்கம் சொல்லுது. ஆகையால் வேதத்துல எதற்கு இந்த 3 மார்க்கங்கள்? அத ஒண்ணு சொன்னா வருமே அப்படின்னு சொன்னேன்னா எல்லா மனிதர்களுக்கும் ஞானத்துல அதிகாரம் வரணும் என்பதற்காகத்தான் சொல்லிது. ஆகையால் கர்ம மார்க்கம் எதற்கு, வேதாத்தியனம் எதற்கு, நீங்க பண்ணக்கூடியதான பஞ்சாயத்தனாதி பூஜைகள்லாம் எதற்கு, சந்தியாவந்தனாதிகள்லாம் எதற்கு? இவர்களுக்கு சமாதானம் என்ன? கோவில் எதற்கு? கோயிலுக்கு போய் பகவானை சுத்திட்டு வரணும் சொல்றேன். அதெல்லாம் எதற்கு? இப்படி எல்லாம் பகுஜன்மாக்கள்ல பண்ணினாதான் ஒரு ஜென்மாவில வேதாந்தத்துல ருச்சி ஏற்படுது. ஆகையால் உத்தம திருஷ்டியானது இவனுக்கு ஏற்படணுமையானால் அவன் மனசுல இருக்கக்கூடியதான சகல பாபங்களும் அசுத்தியும் போகணும். அதற்காகத்தான் இத்தனை. அதனாலதான் நம்ம மதத்துல எத்தனை விரதங்கள் உண்டு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனன்னைக்கே இத்தனை விரதங்கள் நான் பண்ணிக்கிறேன் பர்மிஷன் வாங்கிட்டு அடுத்த நாள் அதை பண்ணு இது பண்ணு. ஒவ்வொரு விரதமும் பண்ணினா நம்ம பரத்தெல்லாம் தின்னாண்டே வரும். ஏன்னா 700 சிம்மங்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு என்னடா பண்றது? அப்படித்தானே ஆரம்பிக்கிறா. எதற்காக? அது அவளுக்கு மட்டும் இல்ல சுவாமி, உமக்குத்தான். எது பண்ணினாலும் தம்பதிகளுக்கு தான் அப்படின்னு, யார் பண்ணினாலும் க்ஷேமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஞானத்துல ஒரு அதிகாரம், அவளுக்கு ஞானத்துல அதிகாரம் வந்து வேதாந்த சிரவணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வரத்துக்காகத்தானே இத்தனையும் சொல்லியிருக்கா. யார் வேதத்துல சொன்னது எதுவும் ரிடண்டன்ட் இல்லை, எதுவும் உபயோகம் இல்லையேன்னு சொன்னது. சகல விரதங்களும் சகல கர்மாக்களும் சகல உபாசனங்களும் எல்லாத்துக்கும் தாத்பரியம் எங்க? வேதாந்தத்தை தாங்கள் அடையறதுக்கு வேண்டியதான குவாலிபிகேஷன் வரணுங்கிறதுக்காக தான். வேதேன அனுகம்பையா சன்மார்க்ககா சந்தா, நல்ல வழியில் இருக்கிறவர்கள் எல்லோரும் கதம் எப்படி இமாம் உத்தமாம் ஏகத்துவ திருஷ்டியும் கீழ்குணதான மிக சிறந்ததான ஏகத்துவ திருஷ்டியை அடைவார்கள் பிராப்னுயுஹு இதி. அதனால சகல வேதத்துக்கும் பரம தாத்பரியம் எங்க? ஞானத்துல உங்களுக்கு தான் தாத்பரியம் என்கிறது ஆச்சாரியால் இங்க சொல்லியிருக்க. அதனால கர்மகாண்டம் எதுக்கு சார், ஞான காண்டம் எதுக்கு சார், உபாசனா காண்டம் எதுக்கு, இந்த விரதங்கள்லாம் எதுக்கு, என்னென்னமோ நியமங்கள்லாம் சொல்லியிருக்க, இதெல்லாம் எதற்குன்னு கேள்வி கேட்டா சமாதானம். என் மனசா நமனதே ஏனாகொரு மனோமதம் அதேவ பிரம்மஸ்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே தத்வமதி ஆத்மை வேதம் சர்வம் இத்தியாதி ஸ்ருதிப்யஹ. இப்ப சொன்னதான அம்சங்கள்லாம் வேதத்துல எங்க இருக்கு? என் மனசா நமனதே, எந்த பிரம்மமானது மனசினால் பிரம்மத்தை நினைக்க முடியாதோ, எது இந்த பிரம்மமானது மனசா நமனுதே, மனசினால் அது எப்படி இருக்கு என்று யாராலையும் நினைத்து பார்க்க முடியாதோ. ஏன மனா மதம் ஆகு, எந்த பிரம்மத்தினால்தான் மனசே அறியப்படுகிறதோ, எந்த பிரம்மத்தினால மனசு அறியப்படுகிறதோ அந்த பிரம்மத்தை இந்த மனசினால் அதை அறிய முடியாது. பிரம்மம் மனசு அறியும், மனசு பிரம்மத்தை அறிய முடியாது. அதே பிரம்மத்வம் வித்தி நேதம் எதிதம் உபாசதே. மகாவிஷ்ணு என்றும் பரமேஸ்வரன் என்றும் அம்பாள் என்றும் ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு உபாசிக்கிறல, இதெல்லாம் இல்ல பார்த்த பிரம்மம், இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டதா இருக்கு. அது எது? தத்வமசி, அதான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம். ஆத்மை வேதம் சர்வம், இதம் சர்வம், உன்னுடைய ஆத்மா மட்டுமல்ல, எது பிரத்யேகாக உள்ள பாக்குறியோ பராக்காக வெளியில பாக்குறியோ எல்லாமும் ஆத்மா தான். உள்ளும் புறமும் இருக்கிறது ஆத்மா தான், ஆத்மாவதாக ரெண்டாவது பதார்த்தம் இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்டதான ஒரு அபிப்பிராயம் நமக்கு வரணும். அதற்காக இவ்வளவும் நீங்க சொல்றதெல்லாம் சரியாத்தான் உங்களுக்கு கேட்கறதுக்கு. இப்படி இருக்குமே ஆனால் லோகத்துல கௌதமர் கணாதர் கபிலர் பதஞ்சலி ஜெய்மினி இப்படிப்பட்டதான மகர்ஷிகள் அவெல்லாம் சாஸ்திரம் எழுதியிருக்காளோ இல்லையா? அத்தனை சாஸ்திரம் எழுதியவர்கள்லாம் அவ வந்து ஏகமேவ அத்வைதீயம்னு சொல்லலையா? ஜெய்மினி சர்க்கத்துக்காக இதை பண்ணுன்னு ஆரம்பிச்சு விட்டார். கபில மகர்ஷி அவர் பரம அது பிரகிருதின்னு ஒண்ணு இருக்கு, அதுல அந்த உலகம் வருதுங்கிறார். ஒவ்வொரு சரீரத்திலையும் தனித்தனி ஆத்மா இருக்குன்னு சொல்லிட்டாரியா கௌதமரன் கணாதரன். அவன் மகான்கள், அவெல்லாம் இப்படி பேசுறாள். நீங்க வந்து ஏகமே வாத்தியம்னு உபநிஷம் சொல்றதுங்கிறாள், நீங்க சொல்றது நம்புறேன். ஆனா மார்க்கெல்லாம் அவள்லாம் சொல்லியிருக்காள் என்ன விவகாரம். ஸ்வசித்தாந்த வியவஸ்தா சுத்வைத்தினோ நித்திய சாஸ்திரம் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் ந விருத்தியதே ஸ்வசித்தாந்த வியவஸ்தாசு. அவ முன்னாலேயே ஒரு பொசிஷன் அவளுக்குன்னு கிரியேட் பண்ணிட்டான். அந்த நிலையில தான் நான் பேசுவேன்னு ஆரம்பிச்சுட்டேன். அந்த சித்தாந்தமான நிலநாட்டம் என்பதற்காகவே இருந்திருக்க. ஆனா உபநிஷத்தினுடைய பரம தாத்பரியம், வேதத்தினுடைய பரம தாத்பரியம் என்னது என்கிறது அவ பேசுற. ஆகையால் அவ முதல்லயே இந்தந்த நிலையில நாம் பேசுவோம் எப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு நிச்சயமா இருந்து கொண்டு அவ சொல்றது ரைட்டு இன்னொருத்தர் சொல்ற தப்பு அப்படிங்கிற அடிப்படையிலேயே இருக்க பரஸ்பரம் விருத்தியந்தே. ஆனால் நம்ம சொல்லக்கூடியதான வைதிக சித்தாந்தத்திற்கு ஒரு நாளும் யாரோடையும் விரோதம் இல்ல. சைராயம் விரோதியதே. ஆகையால் வேதாந்த சித்தாந்தம் சர்வவேத சாமரத்தியமான சித்தாந்தம், எல்லா வேதங்களுக்கும் பரம தாத்பரியம் இதுதான் என்று சொல்லக்கூடியதான ஒரு சித்தாந்தம். இதற்கு நைய்யாயிகனோட சண்டை இல்ல, சாங்கியனோட சண்டை இல்ல, ஞானியோட மீமாம்சராலோட எங்களுக்கு விரோதமே கிடையாது. ஏண்டனர் அவ அந்தந்த நிலையில என்ன இருக்கோ அந்தந்த நிலைக்கு சொல்லியிருக்கான். அந்த நிலைக்கு மேல இருக்கிறவளுக்கு பத்தி சொல்லல. சின்ன குழந்தையா இருந்தது ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு வஸ்திரமே போட மாட்டேன். இப்ப எல்லாம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலே வஸ்திரம் வாங்கிடுறது. ஜஸ்ட் பான் ஒரு கம்பெனி வேற இருக்கு, அதுதான் இருக்கட்டும். இந்த பையனோட பழைய நாள்ல ஒரு வருஷம் வரைக்கும் ஒன்னும் இருக்காது. அதுக்கப்புறம் ஏதோ சின்ன துண்டை கட்டுவேள், அதுக்கப்புறம் சின்ன ட்ரௌசர் போடுவேள், அப்புறம் விவாகமானவர் பஞ்சகசம் கட்டிட்டு இருப்பேள். அததுக்கு தகுந்தா போல அப்படி ஒரு மாறுதல் இருக்கா இல்லையோ? இவன் ஏன் சார் பஞ்சகத்தை கட்டுறான்? சின்ன குழந்தையும் கட்டாலையும் சண்டை போடுவேளா? இல்ல அவன் மாதிரி அரணஜார் போட்டுக்கலன்னு சொல்லுவா. இப்ப எல்லாம் 60 வருஷம் கூட அரணஜார் போட்டு சுத்திட்டே இருக்கான். அது ஒரு கௌரவம் நடந்துட்டு இருக்கான். ரெண்டாவது விவகாரம், பையன் அமெரிக்கால இருக்கான், அவன் அனுப்பிச்சான்னு சொல்லி அதை போட்டு காலமே வாக்கிங்க வராது. கையில தடியும் அரணிஜாரம் போட்டுதான் ரொம்ப மகான்னு அர்த்தம் பக்கத்துல. இப்ப மகான் தத்தே சமச்சித்தாக ஆயிடு. ஒவ்வொருவருக்கும் யாரு இந்தந்த நிலையில இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கு? அவ இப்படி இருக்கணும்னு தீர்மானம் பண்ணா எங்களுக்கு அதுல விரோதம் இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் உங்க திருஷ்டி எங்க இருக்கணும்? உத்தம திருஷ்டியா இருக்கணும். ஆகையால் வேதாந்தி யாருக்கோடு சண்டை இல்லை. யாரு எப்படி இருந்தாலும் அவன் நிலையில அவன் ரைட்டா இருக்கான். அவன் புத்தியில் இது ரைட்டுன்னு தோன்றது அப்படி இருந்துட்டு இருக்கான். ஆனா பரம தாத்பரியம் எங்க இருக்க? ஆத்ம தத்துவத்தை அறியத்தில் இருக்கு. ஆகையால் இது ஏதோடையும் விரோதம் இல்லாதான சுலபம் அப்படின்னு மேல போய் சொல்ல வருவா. ஆகையால் வேதாந்திக்க லட்சணம் என்ன? கோபம் கொள்ளாமல் இருந்தல். யார் எந்த நிலையில் இருந்தாலும் அவளுடைய திருஷ்டி நல்ல வழிக்கு வருமா என்று நினைக்கிறது. ஆகையால் நிஜமாக ஒரு ஆச்சாரியனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? யார் எப்படி இருந்தாலும் அவளை திருத்தி அவள் இடத்துல கோபித்துக் கொள்ளாமல் நல்ல வழிக்கு சமதிருஷ்டி வரும்படி பண்ணணும். சமதிருஷ்டி வரும்படி பண்றதுக்காக சமரசம். எல்லாரும் சமரசமா இருக்கணும். இதனுடைய பாவம் சாமரஸ்யம். பதங்கள்லாம் ஏதோ சொல்லிட்டே இருக்கும், உபயோகிச்சுட்டே இருக்கும், அதனுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியவே தெரியல. அதெல்லாம் சொல்றதுக்காகத்தான் கௌடபாதாச்சாரியாக
திருடம் பரஸ்பரம் விருத்தியந்தே தைரயம் அவிருத்தியதே அப்படின்னு 17வது ஸ்லோகம். இதுவரைக்கும் எல்லா வேதங்களுடைய பரம தாத்பரியமும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்துல தான் தீர்மானம் பண்ணியாச்சு. பிரம்மமேகம் மகாகாசம் மாதிரி இருக்கிறவர் ஜடாகாசங்கள் மாதிரியான ஜீவர்களாக ஆனார். ஆகையால் ஜீவர்களாக மாறல, ஜீவனாக தோண்டிட்டு வந்திருக்கார். சரீரம் உண்டாகும் பொழுது சரீரத்துக்குள்ள ஜீவனாகவே அவரே தான் காணப்படுகிறார். ஆகையால் ஜீவர்களுக்குள்ள நீரு நானு எனக்கூடியதான வித்தியாசங்கள் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணியாச்சு. இந்த அம்சம்தான் எல்லா உபனிஷத்துக்கும் தாத்பரியங்கிறத தைத்தரிய உபனிஷத்திலேயோ பிரதாரண்யத்திலேயோ சாந்தோகத்திலேயோ திருட்டாந்தங்கள்லாம் காட்டி வெவ்வேறு விதமாக பிரக்கிரிய சொன்னாலும் பரம தாத்பரியம் இங்கு தான் இருக்கு என்கிறத தீர்மானம் பண்ணினர். அதற்கும் பிறகு உபனிஷத்துகள் மட்டுமல்ல எல்லா வேதமும் இதுதான் சொல்றது. எல்லா வேதமும் சொல்றதுன்னு உபனிஷத்துகள்ல தவிர ஞானகாண்டம் கர்மகாண்டம் உபாசனா காண்டம்னு மீதி காண்டங்கள்லாம் இருக்கு. கர்மாக்கள்ல யாரு கர்மா கட்டுறாரோ அவ சொர்க்கலத்துக்கு போறா, யாரு கர்மா பண்ணலைன்னா அவர் சொர்க்கலத்துக்கு போகல. யாரு உபாசனங்கள் பண்றாளோ அவளுக்கு சித்தை காக்கிரியம் ஏற்படுறது, யாரு உபாசனங்கள் பண்ணலையோ அவளுக்கு சித்தை காக்கிரம் வரப்போறது இல்ல. ஆகையால் ஜீவ பேதம் தெரியறது அங்கே. நீங்க ஜீவன் நானாத்வம் இல்ல, எல்லா சரீரத்திலையும் ஒரு ஜீவன் தாங்கிறீள, விருத்தமா காணப்படுறதே அப்படின்னு அவ கேட்கும் பொழுது, அப்ப கர்மகாண்டமும் உபாசனா காண்டமும் இந்த ரெண்டு காண்டங்களும் எதற்காக எழுதப்பட்டது? உலகத்தில் இருக்கிற மனுஷியால்னா ஒரு மாதிரி இல்ல. சில பேர் நன்னா தெரிஞ்சின்றவா புத்திசாலிகளா இருப்பா, சில பேருக்கு மனப்பக்குவம் இல்லாதவா இருந்துட்டு இருப்பா, சில பேருக்கு ராகத்வேஷங்கள் இருக்கிறவாளா இருந்துட்டு இருக்க. அவளுக்கெல்லாம் இத உபாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய மனசை ஒருமுகப்படுத்தி அவளுக்கு ஆத்ம தத்துவம் என்னமா புரியும் எனக்கூடியதான எண்ணத்தில் தயாளுவாக ஸ்ருதியானது சொல்றது. இந்த கர்ம காண்டங்கள்ல சொன்னதான கர்மாக்களையோ உபாசனா காண்டத்துல சொன்னதான உபாசனைகளோ இவ ரொம்ப நாள் பண்ணினே இருந்தாலே ஆனால் சித்தமானது ஏகாகிரத்துக்கு வரும், லௌகிகமான விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வைராக்கியம் வந்து சேரும், அப்பொழுது அவளுக்கு ஆத்ம தத்துவம் நன்றாக புரியும். ஆகையால் அதற்காகத்தான் இவ சொல்லியிருக்கேன் தவிர ஜீவனானாத்வத்துல தாத்பரியம் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். அதான பிறகு சரி சார், வேதத்துல கர்மகாண்டமா இருக்கட்டும், உபாசனா காண்டமா இருக்கட்டும், ஞான காண்டமா இருக்கட்டும், எல்லாமே ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லத்தான் வந்திருக்கு, அது ஒத்துக்கிறேன். ஆனா நையாயிக்காலோ சாங்கியாலோ பௌத்த மதத்துக்கு சேர்ந்தவர்களோ அல்லது ஜெயின மதத்துக்கு சேர்ந்தவர்களோ இந்த அத்வைதிகளை தவிர மீது எல்லோருமே நீர் வேற நான் வேற அப்படின்னு தானே ஒவ்வொரு சரீரத்துக்கு ஒரு ஜீவன் தானே சொல்ற. நீங்க சொல்ற மாதிரி எல்லா வேதமும் ஞான காண்டமோ கர்ம காண்டமோ உபாசனா காண்டமோ எல்லாம் இப்படியே சொல்லுமே, ஏனால் இவாள்லாம் ஏன் சார் சொல்ற? ஏன்னா லோகத்துல பார்த்தா நமக்கு ஒரு தீர்மானம் வரமாட்டேங்கிறது. உலகத்துல 1000 பேர் இருந்தா அதுல வந்து ஏதோ 4-5 பேர் தான் அத்வைதிகளா இருக்கா, மீதி பேர் எல்லாமே துவைதத்தை பேசிட்டேன். இத்தனை பேர் துவைதத்தை பேசும் பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் தான் வருது, வேதம் சொல்றது இல்லைன்னு இல்ல, கர்மகாண்டமோ ஞான காண்டமோ உபாசனா காண்டமோ யோஜனை பண்ணி பார்த்தா நீங்க சொல்ற அத்வைதம் சரியா தான் இருக்கு. ஆனா ஊர்ல இருக்கிறவ எல்லாருமே இப்படி துவைதம் தான் பேசி கொண்டு இருக்காள், ஏன் அப்படி பேசுற? அவ பேசுறது ரைட்டு தப்புன்னு நான் சொல்லல, அவ ஏன் அப்படி பேசுற? அவளுக்கு நம்ம மதத்துக்கும் விரோதம் வரலையே அப்படின்னு கேட்டேன்ல. அதுக்கு பதில் சொல்றார் கௌடபர். இப்படிப்பட்டதான கேள்விகளுக்கெல்லாம் மற்ற உபநிஷத்துல பதில் கிடைக்காது. ஏன்னா இங்க கௌடபாதர் வந்து நம்ம மாதிரி இருந்து கொண்டு அவர் யோஜனை பண்ணிட்டே இருக்காரு, மனன கிரந்தம் இது. அதையால் என்னென்ன சந்தேகங்கள் வந்து அந்தந்த சந்தேகத்துக்கு நம்ம சார்பில் அவையவே சந்தேகத்தை கலப்பிட்டு அவரே அதுக்கு பதில் சொல்றாரு. உலகத்துல எத்தனை பேர் இருக்கும் பொழுது 95% அந்த பக்கம் தான் இருக்காள், தவிர ஏதோ ஒரு 4-5 பேர் தானே அத்வைதம் சொல்லி இப்படி சொல்லிட்டே இருக்கா. எப்படி சார் இருக்கு, நம்ம எப்படி அதை ஒரு தீர்மானமாக நம்ப முடியும்? ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சா நம்ம கண்ணுக்கு தெரிகிறது, ஒப்புக்கலாம். இது உமக்கும் தெரியல எனக்கும் தெரியல. தெரியாத விஷயத்துல மெஜாரிட்டியா இருந்தா பரவாயில்ல, கன்சென்சஸ் அவ பக்கம் வந்துரு போல இருக்கேன், நம்ம என்ன பண்றது பயமா இருக்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்துல சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்றதுக்காக அடுத்த ஸ்லோகம். ஸ்வசித்தாந்த வியவஸ்தாசு த்வைதினஹ நிஷ்டிதாஹ திருடம் பரஸ்பரம் விருத்தியந்தே தைஹி அயம் ந விருத்தியதே. அப்ப இந்த த்வைதிகள்லாம் என்ன பண்ணிட்டா, பரம தத்துவம் ஒண்ணு இருக்கு அதை சொல்லணும் என்று மனசுல நினைத்து கொண்டு அதை சொல்வதற்காக ஒரு பிளான் போட்டு புத்தகம் எழுத ஆரம்பிச்சு, அந்த புத்தகம் எழுதுற காலத்திலேயே நம்ம இன்னமா ஆரம்பிப்போம்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன். அந்த தீர்மானத்தை விட்டுண்டு அதை எப்ப போனாலும் விடமாட்டேங்கிறேன். அதனால என்ன பேசிக்கா சில பிரசன்ஸ் நாம இப்பதான் பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சவ முழுக்க அது எழுதுறதுக்குள்ள பாதியில விட்டு இனிமேல ஏதாவது சொன்னமோ அதெல்லாம் நான் கீழே சொன்னதுக்கு விரோதமா பேசப்படாது அப்படிங்கிற அபிப்பிராயத்திலேயே இருக்காளே தவிர பரம தாத்பரியத்தை சொல்ல மாட்டேங்கிறார். அதனாலேயே என்ன ஆயிடுத்து, அவளுக்கு பரஸ்பரம் விரோதம் வந்துடுது. அதனால ஒத்தருக்கு ஒத்தர் சண்டை போட்டுக்கிறா. ஆனா எத்தனை பேர் சண்டை போட்டாலும் எங்களுக்கு விரோதம் இல்லை. ஏன் தெரியுமா, அவ ஏன் இப்படி பேசுறாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அவளுக்கு வந்து அப்படி பேசணும்னு அபிப்பிராயம் இல்ல, அவ ஏதோ ஆரம்பிச்சா ஆரம்பிக்கிறக்காக இதுதான் சித்தாந்தம்னு முதல்ல வச்சுட்டு அப்புறம் எழுத ஆரம்பிச்சு. நியாயமா என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு முன்னாலையும் பின்னாலையும் யோஜனை பண்ணி கடைசியில சித்தாந்தத்துக்கு வரணும். அவள்லாம் என்ன பண்ணிருக்கா, இப்படி சித்தாந்தம்னு வச்சுட்டு அதுக்கு தக்கவாறு பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க. ஆகையால் ஸ்வசித்தாந்த வியவஸ்தாசு தானாக தீர்மானம் பண்ணப்பட்டதான எந்த சித்தாந்தங்களையோ அதை வியவஸ்தாபனம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலேயே குறிக்கோளாக இருந்திருக்கார்கள். ஸ்வசித்தாந்தம் வியவஸ்தாசு நிச்சிதாக திருடம், திருட நிச்சயமா இருக்கார். அதுல மட்டும் கொஞ்சமும் நம்ம மாறுபடாது, நம்ம முன்னால சொல்லிவிட்டோம். அந்த சொன்ன விடையத என்ன ஆனாலும் சரி, பிராணம் போனாலும் சரி, அதான் ரைட்டுன்னு சாதிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டார். அதனால என்ன ஆயிடுதுன்னு, பரஸ்பரம் விருத்தியந்தே, இவன் சொல்றதுக்கு அவன் வச்சாலும் அவன் சொன்னதுக்கு இவன் வச்சாலும் என்னதான் சொன்னாலும் நான் சொன்னதான் ரைட்டு அப்படின்னு பிடிவாதத்துல இருக்காளே தவிர, இந்த வாதமானது அவளுடைய நிலையில பிடிவாதமா போயிடுது, வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் இந்த உண்மையை அறிந்த எங்களுக்கு அவளோட விருத்தம் இல்லை. தைரயம் நவிருத்தியதே, இந்த அத்வைத்தவாதமானது யாரோடையும் விரோதம் இல்லை. இப்ப ஈஸ்வரன் ஒருவர், அவரைத்தான் எல்லோரும் தியானம் பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்தில் ஆரம்பிச்சான் நையாயிக்கம். ஆத்ம ஞானத்தினால முக்தி, அந்த ஆத்மா வந்து ஜீவனாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கார், அந்த ஈஸ்வரனை அறிந்து கொண்டால் முக்தி அப்படின்னு ஆரம்பிச்ச நையாயிக்கம். ஈஸ்வரனை ஸ்தாபனம் பண்ணணும்ங்கிறதுல இருக்கானே தவிர ஜீவபேதமா இதுவா அப்படிங்கறது அவன் தீர்மானமா இல்லை. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, ஜீவஸ்து பிரதிசரீரம் பின்னஹான முதல்ல சொல்லிவிட்டான் லோகம் மாதிரி. சொன்ன பிறகு என்ன, அதை மாற்றிக்கொண்டு ஒரே ஜீவன் தான் ஈஸ்வரனே ஜீவனாயிருக்கார் என்று ஒத்துக்கொள்ள தயாரா இல்ல. ஆகையால் அவன் எதற்கு ஆரம்பிச்சான், ஆத்ம தத்துவத்தை அறியணுங்கிறதான் ஆரம்பித்தான். ஆனா ஆரம்பித்த காலத்துல முதல்ல இப்படி சொன்னதுனால அந்த சொன்னதான விஷயத்தை இனிமேல மாற்றிக் கொள்ளப்படாதுன்னு அப்படியே இருந்து. அதே போல சாங்கியன் என்ன பண்ணினார், பிரகிருதின்னு ஒரு தத்துவம் இருக்கு, அந்த பிரகிருதியினால்தான் சுகமோ துக்கமோ ஏற்படுகிறது, அந்த பிரகிருதியை விட்டு ஆத்மாவை அறிந்து கொண்டால் மோட்சம் அப்படின்னு ஆரம்பித்தவன். பிறகு பிரகிருதியில தீர்மானம் பண்ணிவிட்டு ஜீவர்கள்லாம் ஒத்தரா நானாங்கிற விஷயத்துல தீர்மானமே பண்ணல. கடைசியில என்ன ஆயிடுது, ஜீவர்கள் நானாவா இருந்துட்டு வேண்டாம். அவனுக்கும் என்ன தாத்பரியம், பிரகிருதி வியுக்தமாக ஆத்மாவை அறியணுங்கிறதுலாம் தாத்பரியம். அதை சொல்லணும்னு ஆரம்பித்தவன் வேற எங்கேயோ போயிட்டான். ஆகையால் லோகத்துல ஒவ்வொருவரும் என்ன, தான் ஏதோ ஒரு தீர்மானத்தை இதை மட்டும் சொல்லணும் என்கிறதை ஆரம்பித்து அதுக்கு தக்கவாறு வேண்டியதான விஷயங்களை பேசிக்கொண்டு அதுக்கு விரோதமாக இருக்கிற விஷயங்களா இருந்தால் அதோட நினைக்கிறதே இல்லை. ஆனா எல்லாவற்றையும் தெரிந்து எப்பொழுதும் உபநிடத்துகளிலும் ஆத்ம தத்துவம் என்னமாக சொல்லப்படுகிறது என்கிறது எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான அத்வைதிகளுக்கு அவ ஏன் இப்படி பேசுறா, அப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன என்று அறிந்தவர்களுக்கு அவளோட ஒரு விரோதமும் இல்லை. ஏண்ட இந்த நிலையில அவன் பேசிட்டு இருக்க, அதுக்கு மேல அடுத்த பாடம் படிச்சா சரியா வந்துடும், அது படிக்க மாட்டேங்கிறான் அதனால்தான் இப்படி படிச்சுட்டு இருந்தான் அப்படிங்கறது தெரிஞ்சதான அத்வைதி அவளோட விரோதத்தை அடைவதில்லை. அதான் சித்தாந்தமாக விஷ்ணுவான சர்வஜ்ஞஸ்ஸுகதோ புத்தோ த்வயவாதி விநாயகா அப்படின்னு புத்தர் மகாவிஷ்ணு அவதாரம்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப சொல்லக்கூடியதான புத்தர் அவர் பேசினது இல்ல. இப்ப பௌத்த மதம்னு யார் சொல்றாலோ அதை யாரும் புத்தர் பேசினது இல்ல. ஏன்னா புத்தருக்கு என்னைக்கு ஞானம் வந்ததோ அண்ணில இருந்து அவர் மௌனமா இருந்து விட்டார். அவர் ஒரு புஸ்தகத்தையும் எழுதல. லோகனா தேசனா தானாம் சத்வானுகபானுகா அப்படின்னு அவருடைய சிஷ்யால் தான் புஸ்தகத்தை எழுதின. அவ என்ன புத்தர் என்ன சொன்னார்னு யாருக்கும் தெரியாது. ஆகையா பௌத்த மதம்னு எதை பேசுறாளோ அவர் புத்தர் சொன்னதான விஷயம் இல்ல.
உபன்யாசம் பண்ணிடுறதாக காட்சி உபன்யாசம் பண்ணிடுறாக
ஞானம் வரதுக்கு முன்னால வந்த பின்னால இல்ல. ஞானம் என்னைக்கு வந்ததோ அடுத்த அக்ஷரத்துல மௌனமா இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னதுன்னு சொல்லல. அது தாராநாதுல பேசினது ஞானம் போதித்து அந்த போதி மரத்துக்கு கீழே ஞானம் வரதுக்கு முன்னால பேசினார். அதனால நமக்கு அவளோட விரோதம் இல்லை அப்படி. இப்ப அதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். சாஸ்திர உபபத்திபியாம் அவதாரிகத்வார் அத்வய ஆத்ம தர்சனம் சம்யக் தர்சனம். அத்வய ஆத்ம தர்சனம் எல்லா சரீரங்களையும் இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணுத்தான் எனக்கூடியதான ஒரு மதம் இருக்க அந்த தர்சனமானது இது சாஸ்திரத்தினாலையும் உபபத்தியினாலையும் சாஸ்திரங்கள் உபனிஷத்துக்கள் அல்லது வேதங்கள் அதோட சொன்னதான எல்லா வேதங்களையும் சமன்வயம் பண்ணக்கூடியதான யுக்திகள் அதையும் வேதங்கள்லயே சொல்லி அப்படி சாஸ்திர உபபத்திபியாம் அவதாரிதத்வாத் இவைகளால் தீர்மானம் பண்ணப்பட்டதனால் அத்வய ஆத்ம தர்சனம் எல்லா சரீரத்திலையும் ஒரே ஆத்மா தான் இருக்கு என்கிறது சம்யக் தர்சனம். அதுதான் நிரவத்தியமான தோஷம் இல்லாததான தர்சனம். தத்பாக்கியத்வாது மித்யா தர்சனம் அந்நது. அதை தவிர வேறு விதமா இருக்கிறதுனால மற்றதெல்லாமே மித்யா தர்சனம். ஏன்னா இது ஒண்ணுத்தான் உண்மை இது ஒண்ணுத்தான் நிஜம்னு சொன்னோமையானால் மற்றதெல்லாம் அதுக்கு விருத்தமானது. தத்பாக்கியத்வா மித்யா தர்சனம் அந்நியது இதச்ச மித்யா தர்சனம் த்வைதினாம். இது மட்டுமல்ல வேதங்கள்ல சொல்லியிருக்கு உபபத்தியோட கூடியிருக்கு ஆகையால் தான் அத்வைதாத்ம தர்சனம் சம்யக் தர்சனம் அதுக்கு மாறுதலா இருக்கிறதெல்லாம் பொய்னு சொல்றது அது ஒரு வழி அது இருக்கட்டும். அதோட மட்டுமில்ல இந்த துவைதிகளுடைய தர்சனம் எல்லாம் மித்யா தர்சனம் அது சரியில்லை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், ராகத்வேஷாதி தோஷாஸ்பதத்வாத். இவளுக்கு இன்னும் ராகத்வேஷங்கள் இருக்கு. நையாயக கிரந்தங்கள்ல சாங்கியன விஷயண்டே இருப்பான். சாங்கியனுடைய கிரந்தத்துல நையாயகனுக்கு ஒண்ணும் தெரியாத முட்டாளன்னு வைவான். இவா ரெண்டு பேரையும் சேர்ந்து மீமாம்சகன் வைவான். இப்படி அவாவாளுடைய தர்சனத்துல ஒவ்வொருத்தரை பத்தி இவன் அவனை துஷிக்கிறது அவன் இவனை துஷிக்கிறது இப்படி ராகத்வேஷாதிகளோடையும் கூடியிருக்க ராகத்வேஷாதிகளோட கூடியிருக்கிறவா எல்லோருமே உண்மையை பார்க்காதவர்கள். உண்மையை பார்த்தவர்களுக்கு ராகத்வேஷம் வரத்துக்கு வழியே இல்லை. ஏன்னா உண்மை இதுதான் அது ஒத்துண்டுதான் ஆகணும் நீங்க. ஆகையால் உண்மையை பார்க்காதவாளுக்கு ராகத்வேஷங்கள் வரதுனால இவாளுடைய மதங்கள் எல்லாம் ராகத்வேஷாதிகளோட கூடியிருக்கிறதுனால வசுதா அவளுடைய தர்சனம் மித்யா தர்சனம். இதச்ச மித்யா தர்சனம் த்வைதினாம். ஏன் ராகத்வேஷாதி தோஷாஸ்பதத்வாத். அது எப்படி சார் அவளுக்கு ராகத்வேஷம் இருக்கு நீங்க பார்த்தீர் அப்படியா? கதம் சதித்தாந்தம் வியவஸ்தாசு சதித்தாந்த ரச்சனா நியமேஷு. அவளுடைய எங்களுடைய புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாலே இதான் சித்தாந்தம்னு சொல்லிவிடுறான். அதுக்கப்புறம் நான் அதை பிரதிபாதனம் பண்றேன் ஆரம்பிக்கிறேன். அப்போ நீங்க முதல்ல பிரதிபாதனம் பண்ணலாமோ இல்லையோ, முதல்ல மீதி பேரெல்லாம் வச்சுட்டு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறேங்கிறான். அவன் சொன்னது தப்பு, இவன் சொன்னது தப்பு, ஆயால் இவன் சொன்னது சரியா இல்லாததுனால என்னுடைய சித்தாந்தத்தை எழுதுறேன்னு பின்னால ஆரம்பிக்கிறேன். ஆயால் தன்னுடைய சித்தாந்தத்தை எழுதுவது தீர்மானம் பண்ணுவது என்கிற எண்ணத்திலேயே நாட்டம் கொண்டிருக்காவா, அது உண்மையை பார்க்கணுங்கிற அபிப்பிராயம் இல்ல. என்னுடைய சித்தாந்தம் இது, இதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுலயே தீர்மானம் பண்ணிட்டு இருக்க. ஸ்வசித்தாந்த வியவஸ்தாது ஸ்வசித்தாந்த ரச்சனா நியமேஷு கபில கணாத புத்த ஆர்ஹதாதி திருஷ்டி அனுசாரிணா துவைதினா. கபில மதம், சாங்கிய மதம், கணாத மதம், நைய்யாயிக மதம், புத்த மதம், அதுக்கப்புறம் ஆர்ஹத மதம், ஜெயின மதம். இவாளுடைய திருஷ்டி அனுசாரிணா அவ என்னென்ன சொன்னாலோ, அவ என்ன நினைச்சிருந்தாலும் அதை வச்சுண்டு நம்ம எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இருக்கா. துவைதினா நிச்சிதா ஏவமேவ ஏக பரமார்த்தா. அவ என்ன பண்ணிவிட்ட, பரமார்த்தம் என்னன்னு பாக்கறது இல்ல, இதுதான் பரமார்த்தம் முதல்ல சொல்லிவிட வேண்டியது, இதை தவிர வேற இல்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணி அதற்கு பிறகு தான் சொல்லக்கூடியதான யுக்தி எல்லாம் அதுக்கு தக்கவாறு பேசிக்க வேண்டியது. ஏவமேக பரமார்த்தா நான்யதாயிட்டி தத்ர தத்ர அனுரக்தாக, அங்கெங்கே ஒரு பிடித்தம் கொண்டிருக்கார்கள், அனுராகத்துடன் கூடியிருக்கிறார்கள், அபினிவேசத்துடன் கூடியிருக்கிறார்கள். பிரதிபட்சந்த ஆத்மனா பசியந்த தம் துஷந்த, தனக்கு மாறுதலாக யாராவது பேசினா முதல்ல அவனை வைய வேண்டியது. இது எப்படின்னா பிரதிபட்சந்த ஆத்மனா பசியந்த, நமக்கு மாறுதலாக யாரார் பேசுகிறானோ அவரை முதல்ல பார்த்து முதல்ல வச்சுவிடுவதில்ல அப்படி. தம் துஷந்த இத்தேவம் ராகத்வேஷோபேதாக, இவனே ராகத்வேஷங்களோட கூடியிருக்கார். ஸ்வசித்தாந்த தர்சன நிமித்தமேவ பரஸ்பரம் அந்யோன்யம் விருத்தியந்தே, ஸ்வசித்தாந்த தர்சன நிமித்தம் தன்னுடைய தர்சாந்தத்தை எல்லாரும் பார்க்கணும், எல்லோரும் தாங்களுடைய மதத்தை தான் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தான் அவளுடைய எண்ணம் இருக்கு. ஜனங்கள் யாரா இருந்தா அவளுடைய தங்கட்சியில சேர்த்துக்கணுங்கிற எண்ணத்துல இருக்காளே தவிர உண்மையை காட்டுவோங்கிற எண்ணம் இல்லைப்பா அவளுக்கு. அதனால ஸ்வசித்தாந்த தர்சன நிமித்தமேவ, தன்னுடைய சித்தாந்தத்தை எல்லோரும் பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் பரஸ்பரம் அந்யோன்யம் விருத்தியந்த, இவர் அவாளை வைக்கிறது அவ இவாளை வைக்கிறது இப்படி இருந்துட்டு இருக்க. தைஹி அந்யோன்ய விரோதிபி அஸ்மதீய அயம் வைதிகா, அவளுக்கு அவளோட ஒத்தரொத்தர் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடியதான அவளுடைய மதங்கள்ல யாருக்கும் அஸ்மதீயா எங்களுடையதான அயம் வைதிகா, எங்க வைதிக மார்க்கமானது சர்வ அனன்யத்வாத், அவ சொல்றதெல்லாம் எங்க சித்தாந்தத்தில் இருக்கு. ஆனா எப்படின்னா அந்தந்த நிலையில இருக்கு. சின்ன குழந்தைக்கு ஒரு மாதிரி சொல்றோம், வயசான பிறகு ஒரு மாதிரி சொல்றோம், அதுக்கும் வயசான பிறகு ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஆகையால் அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தா போல அவ பேசுறா என்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வைதிகா சர்வ அனன்யத்வாத், ஏன்னா எல்லோத்தோடையும் எங்களுக்கு விரோதம் இல்லை. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு சிவலிங்கம் கொடுத்து அதை பூஜை பண்றேன்னு சொன்னா நீயும் பூஜை பண்ணுங்கிறது. இன்னும் கொஞ்சம் உபநயனம் போட்ட பிறகு அப்பா மணியோடு இருக்கணும், ஆச்சாரத்தோடு இருக்கணும், ஸ்நானம் பண்ணி சந்தியாவனம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மடியாகத்தான் சுவாமியை தொடரும் அப்படி. இன்னும் வயதான பிறகு மந்திரங்கள்லாம் சொல்லித்தான் அபிஷேகம் பண்ணணும், சாதாரணமாக சொல்லப்படாது அப்படின்னு அந்தந்த நிலையில அதுக்கு தக்கவாறு பேசிட்டு இருக்கோம். இது எதுக்கும் விரோதம் இல்லையே எங்களுக்கு. ஆகையால் நையாயிக மதமும் நாங்கள் ஒத்துருக்கோம், கபில மதமும் ஒத்துருக்கோம், பௌத்த மதத்தில் சொன்னதான விஷயங்களும் எங்க மதத்தில் இருக்கு, அஹிம்சையெல்லாம் எங்க மதத்துல இருக்கிறாங்க வேண்டாம்னு சொல்லல, எங்களோட விரோதமே இல்லை இவாள். ஆனா அதுக்கு மேல் லெவல் அவ பார்க்கலேங்கிறதா மனசுல வருத்தம் அவ்வளவுதான். அதனால சர்வ அனன்யத்வாத் ஆத்மீகத்வ தர்சன பட்சா ந விரோத்யதே, இங்க அத்வைதம்ங்கிறது யாரோடையும் விரோதத்துக்கு இல்லை. யதா ஸ்வஹஸ்த பாதாதிபி, தனக்குள்ளேயே என் கையும் என் காலத்தும் சண்டை உண்டோ, எனக்கும் உங்களுக்கும் சண்டை இருக்கலாம் ஆனா எனக்கும் என் கைக்கும் சண்டை உண்டோ, தெரியாம கை காலில் பட்டுடுது, என் மேல ஏன் பட்டேங்கிறோம். ஆனா லோகத்துல போறப்ப ரோட்ல ஒருத்தர் மேல விழுந்ததுமே என்ன சொல்றோம், என்ன பார்த்து நடக்கப்படாதா அப்படிங்கிறேன். ஆனா உங்க கை தெரியாம காலில் பட்டதுன்னு இந்த கைக்கும் காலுக்கும் சண்டை வருதோ, ஏன் இந்த ரெண்டும் ஒரு கோஷ்டி ரெண்டும் சேர்ந்து நாம், அதுவே வேற இன்னொரு ஆறுதானே அவன் மேல பட்டேன்னா ஏன்பா மேல படுறேங்கிறேன். ஏன் அதே விதமாகதான் எங்களுக்கு யாரோடையும் விரோதம் இல்லை. ஏன்டா அவ சொல்றதான அம்சங்கள்லாம் எங்க தர்மத்துக்குள்ள இன்க்ளூடட், அஹிம்சாங்கிறான் அஹிம்சா பரமோ தர்ம, நாங்க அதை ஒத்துட்டு இருக்கோம். அதே போலயே மற்ற பதார்த்தங்கள் அவன் ஹிம்சம் பண்ணப்படாது, லோகத்துல விஷயமா இருக்கணும், சத்தியம் பதான்னு சொல்றான், உண்மைத்தான் பேசணும்ங்கிறான். நாங்க சொல்லலையே சத்தியம் பதா, நான் தானே சொல்லிட்டு இருக்கேன். பெரியவர்களை மரியாதை பண்ணணும்னா ஆ மாத்திரதே ஓபவா, பிதே ஓபவா, ஆச்சாரிய தேவோபவா சொல்லலையே, நாங்க ஆகையால் லோகத்துல உலகத்துல யார் யார் எதை சொன்னாலும் அத்தனை தர்மங்களும் வைதிக மதத்துல உண்டு. ஆனா அந்த வைதிக மதத்தில் இருக்கிற தர்மம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கல, அது வேற விஷயம். ஆனால் யார் யார் எதை சொன்னாலும் அத்தனை தர்மங்களும் எங்க வைதிக மதத்துல இருக்கிறதுனால இவைகளுக்கு விரோதமே இல்லை. அவ சொல்லக்கூடியதான டிசிப்ளின்ஸோ அவ சொல்லுது பேசாம இருக்கணும்னார். மௌனம் நாம தான் ஒத்துன்னு இருக்கோம். ஒரு பிராணிக்கும் இம்சை பண்ணப்படாதுன்னார்.